எண்ணாகமம் 19 முதல் 2 வசனங்கள்.
கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள்.
அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம்.
அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது.
சரி, போதும். கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, கர்த்தர் கற்பித்த பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாயிருக்கிற சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லுங்கள். They bring thee a red heifer without spot, wherein no blemish and upon which never came yoke. Red heifer என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பு கிடாரி. அல்ல, பிரசங்கத்தின் தலைப்பு சிவப்பு கிடாரி. கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, ஜனங்கள் வந்து உன்னிடத்திலே சிவப்பு கிடாரியை கொண்டு வர வேண்டும். அதில் எந்த கலரும் இருக்கக்கூடாது. முழுசுமாக அது சிவப்பாக இருக்க வேண்டும். அது மேல் அல்ல, ஃபீமேல். கிடாரி என்றால் அது ஃபீமேல். அந்த ஃபீமேல் அந்த கிடாரியை வந்து கொண்டு வர வேண்டும். நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்லு. அதன் பின்பு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதை எலெயாசார் என்ற ஆசாரியனுக்கு முன்பாக அது வந்து பாளையத்துக்கு வெளியே அவனுக்கு முன்பாக அது கொல்லப்பட கடவது என்று 3 வசனத்தில் வாசிக்கிறோம். எலெயாசார் அப்பொழுது ஆசாரியனாக இருக்கிறான். அந்த ஆசாரியனுக்கு முன்பாக அந்த சிவப்பு கிடாரி கொல்லப்பட வேண்டும். பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த சிவப்பு கிடாரியை வந்து பாளையத்து அந்த இரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக 7 தரம் அதை தெளிக்க வேண்டும். 4 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆசாரியனாக எலெயாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன்.
இது ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அந்த இரத்தத்தை 7 தரம் தெளிக்க வேண்டும். அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த கிடாரியை வந்து சுட்டரிக்கப்பட வேண்டும். அதை முற்றிலுமாக அதன் தோல், அதன் மாம்சம், அதன் இரத்தம் எல்லாமே முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக மாற வேண்டும். 5 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும்.
எல்லாமே அதன் மாம்சம், இரத்தம், தோல், அதனுடைய சாணி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து அதை சுட்டரிக்க வேண்டும். எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அதை சுட்டரித்து அதை ஆசஸாக அது சாம்பலாக மாற வேண்டும். அப்படி சுட்டரிக்கும் பொழுது சில காரியங்களை அங்கே ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. 6 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன்.
இது அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஆசாரியன் கேதுரு கட்டை, சீடர் புட்டு, ஹிசோப், இதோ ஈசோப்பும் மற்றும் சிவப்பு நூலையும் எடுத்து அந்த அங்கே வந்து எரிக்கும் பொழுது அந்த இதில் போட வேண்டும். அதுவும் சேர்ந்து எரிய வேண்டும். அது வந்து சாம்பலாக அது மாறும். பின்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சாம்பலை எடுத்து சுத்தமான ஒருவன் அந்த சாம்பலை எடுத்து பாளையத்துக்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்திலே அதை கொட்டி வைக்க வேண்டும். 9 வசனத்தை வாசிக்கலாம்.
சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும்.
அது வந்து அந்த சாம்பலை வந்து சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க வேண்டும். அது வந்து வாட்டர் ஆஃப் செப்பரேஷன். அது தீட்டு கழிக்கும் ஜலமாக இருக்குது. அது பாவத்தை பரிகரிக்கும். இட் இஸ் எ பியூரிஃபிகேஷன் ஃபார் சின். பாவத்தை அது பரிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது அங்கே தீட்டுப்பட்டிருப்பார் என்றால், அதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கிறது, அவங்க மேலே என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சாம்பலை கொஞ்சம் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்று தண்ணீரை, அதை சொன்னோம் கிணத்து தண்ணீர் கிடையாது, ஊற்று தண்ணீரை அதில் மிக்ஸ் பண்ணி அவங்க மேலே தெளிக்கும் பொழுது அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க. விதமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அங்கே வந்து என்ன செய்யணும், அதுங்க மேலே ஊற்று தண்ணீரை கொண்டு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீரை வந்து அவங்க மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் பொழுது அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பாவங்கள் அவங்களை விட்டு நீக்கப்படுதுனால ஜனங்களோடு கூட அவங்க ஃபெலோஷிப் பண்ண முடியும். இவ்விதமாக கத்தர் சொல்லியிருக்கிறார். ரெட் ஹீஃபர், சிவப்பு கிடாரி. இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விதமான ஒரு சிவப்பு கிடாரி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அதில் வேறு எந்த கலரும் மிக்ஸ் ஆகக்கூடாது, கம்ப்ளீட்டாக ரெட்டாக இருக்கணும். அது முழுசும் வந்து ரெட் கலராக இருக்கணும், ரெட்டு அந்த கலர் ரோமம் இருக்க வேண்டும். அதனால் அவ்விதமான ஒரு ரெட் ஹீப்பர் அது அதை கண்டுபிடிச்சி அந்த சிவப்பு கிடாரியை நீங்கள் வந்து தீட்டு கழிக்கும் ஜலத்துக்காக அதை சாம்பலாக மாற்றி இவ்விதமாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னாகவும் 19 முழுசுமாக அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அது என்ன ரெவலேஷன் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதை குறித்த வெளிப்பாடு என்ன என்பதை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். அது வந்து ரெட் ஹீஃபராக இருக்க வேண்டும். சிவப்பு கிடாரி என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெட் எதை குறிக்கிறது என்றால், ரெட் இஸ் அன் அட்டோன்மெண்ட் கலர். அது வந்து என்னென்னா அட்டோன்மெண்ட் கலர். அட்டோன்மெண்ட் என்றால் பலியின் அர்த்தம். அதனால் அது பலியினுடைய கலர் என்னவென்றால் அது சிவப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், அவர் சிவப்பாகத்தான் இருக்கிறார். என் நேசர் சிவப்பும் வெண்மையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அவர் எப்படி கலராக இருந்தாலும் அவர் மேலே சிவப்பான அங்கியை போட்டார்கள். அங்கே அவரை வந்து சாட்டையினால் அடிக்கும் பொழுது, முள்முடி சூட்டி அடிக்கும் பொழுது என்ன ஏற்பட்டதுன்னால் உடம்பெல்லாம் இரத்தம் ஆகிவிட்டது, சிவப்பு கலராக மாறினது. அந்த இரத்தத்தை மறைக்கிறதுக்காக அவர் மேலே சிவப்பான ஒரு அங்கியை தரித்தார்கள். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த ரெட் ஹீப்பராக இருக்கிறார். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த ஹீப்பர் வந்து அது பெண்ணாக இருக்கிறது, பெண் மாடு. அதான் கிடாரி. அது இன்னும் ரொம்ப முழுசும் பெரிய மாடாக மாறலை, ஒரு யங் ஸ்டேஜில் இருக்குது. அதான் கிடாரி. அது பால் கொடுக்குற பசுவாக இன்னும் மாறலை, ஆனால் அது யங் ஸ்டேஜில் இருக்கிறது. அதனால் ரெட் ஹீப்பர், சிவப்பு கிடாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, ஃபிமேல் என்ன குறிக்கிறது என்றால், இப்போ நம்ம வந்து ஃபிமேலாக இருக்கிறோம். ஜீசஸ் வந்து மேலாக இருக்கிறார், நம்ம ஃபிமேலாக இருக்கிறோம். இல்லை, கிறிஸ்து இன்னைக்கு வந்து பிரைடு ஃபார்மாக இருக்கிறார். ஆமீன். பெண் வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுக்கணும், புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பது. அதே போல் இயேசு கிறிஸ்து தன்னை சப்மிட் பண்ணினார், முற்றிலுமாக சப்மிட் பண்ணார். கிரைஸ்டின் பிரைடு ஃபார்மாக இருக்கிறார். அவர் வந்து இது ஆணாக அவர் உலகத்திலே வந்தார். இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார், இந்த 7 காலத்தில் கிறிஸ்தின் பிரைட் ஃபார்ம். உங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கிறார், மணவாட்டியை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை காண்கிறார். கிறிஸ்து மணவாட்டியின் ரூபத்தில் இன்றைக்கு இருக்கிறார். அதுதான் கிடாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெட் இஸ் அன் அட்டோன்மெண்ட் கலர். அது மீட்பின் அது கலராக இருக்கிறது. அங்கே ராகாப் வந்து சிவப்பு நூல் கயிறை கட்ட வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. அவள் எரிகாவிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றால் அங்கே என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த சிவப்பு நூல் கயிறை உன்னுடைய ஜன்னலில் கட்டி வை, இது வந்து உனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொன்னாள். அந்த சிவப்பு நூல் கயிறை வந்து ஜன்னலில் கட்டி வைத்து உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையுமே நீ அந்த சிவப்பு நூல் கயிறுக்கு கீழே கொண்டு வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் மீட்கப்படுவார்கள். அல்ல, சிவப்பு நூல் எதை குறிக்கிறது, ரெடாம்ஷனை குறிக்கிறது. சிவப்பு வந்து ரெடாம்ஷனை குறிக்கிறது. நம்முடைய பாவம் எப்படி இருக்கிறது, ரெட்டாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி இருக்கிறது, ரெட்டாக இருக்கிறது. அதனால் பிரதர் பெனாஸ் சொல்லுகிறார், ரெட் த்ரூ ரெட் ஒயிட். அதாவது ஒரு ரெட் கலரில் இருக்கிறத வந்து ரெட்டு கண்ணாடி மூலமாக பார்த்தா அது ஒயிட்டாக தெரியுமா. அதில் ரெட்டு நம்முடைய பாவம் வந்து ரெட்டாக இருக்கிறது. த்ரூ இஸ் ரெட் பிளட், அவருடைய சிவப்பான ரத்தத்தின் மூலமாய் பார்க்கும் பொழுது இட் அப்பியர்ஸ் ஒயிட். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கும் பொழுது நம்ம ஒயிட்டாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது வந்து நுகத்தடிக்கு உட்பட்டிருக்கக்கூடாது. அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். யோவான் 8:46 வாசிக்கிறோம். யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏரோது அவரை பார்த்து, இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லுகிறான். பிலாத்து அவரை பார்த்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. 100 அதிபதி சொல்லுகிறான், அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன், அவர் வந்து ஒரு குற்றமும் இல்லாதவர். அதனால் அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே உலகத்திலே பாவம் செய்யாதவராக ஜீவித்தார். அவருடைய பிறப்பு கன்னி பிறப்பாக இருக்கிறது. அந்த ஜென்ம பாவமும் இல்லை, கரும பாவமும் இல்லை. அதனால் அவர் வந்து பழுதற்ற அவர் கிடாரியாக இருக்கிறார். நுகத்துக்கு உட்படாதவர், மனுஷனுடைய பிரமாணங்களுக்கு அடங்கி இல்லாதவர், மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவர். சோபனங்கள் மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்கிறார், அவங்களுக்கு ஒரு போதனை இருக்கிறது. மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, மனுஷனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால் நுகத்தடி என்று சொல்லும் பொழுது ஒரு ஆளுகைக்குள்ளே இருப்பது. நுகத்தை போட்டு அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு இருந்தால் மாட்டை கண்ட்ரோல் பண்ணுகிறான். எங்கே வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, நேராக போகணுமா, அதை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான். அதே போல் இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனுடைய ஆதிக்கத்திலும் இல்லை, அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. மத்தேயு 26:39 என்ன சொல்லுகிறார் என்றால், பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். ஆமேன்,
ஆமேன்.
இதோ அவர் சிவப்பு கிடாரியாக மாறினார். நம்முடைய பாவங்கள் அவர் மேலே வந்தபொழுது நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்தார். அதனால்தான் அவர் சிவப்பு கிடாரி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்ய வேண்டும் என்றால், பிரதான ஆசாரியன் முன்பாக அது கொல்லப்பட வேண்டும். அந்த 3 வாசிக்கலாம்.
அதை எலெயாசார் என்னும் ஆசாரின் இடத்தில் ஒப்பு கொடுங்கள், அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன், அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது.
அதனால என்னாகாம 19:6 ஷேடோ கிராஸ் வந்து அது வந்து ரியாலிட்டி. நல்லா கவனிக்கணும், இந்த ரியாலிட்டியை வச்சு தான் அந்த ஷேடோ வருது. ஷேடோவை வச்சு ரியாலிட்டி இல்லை. நீங்கள் ஒரு உருவமாக இருக்கிறீங்க, உங்களை வச்சு தான் ஃபோட்டோ. ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வரல, உங்களை வச்சு தான் ஃபோட்டோ வந்துச்சு. நீங்கள் இல்லைன்னா ஃபோட்டோ இல்லை. அதெல்லாம் தான் அப்போ இயேசு கிறிஸ்து இல்லைன்னா பழைய ஏற்பாடு இல்லை. நம்ம தான் அன்றைக்கி ரியாலிட்டியாக இருக்கிறோம். நம்மளை வச்சு தான் அங்கே ஷேடோ வருது. ஒரு கேள்வி, பாவம் முதல்ல வந்துச்சா, அது பாவத்துக்கு பரிகாரம் முதல்ல வந்துச்சா? பாவத்துக்கு பரிகாரம் முதல்ல வந்துச்சு. சாபனத்து மக்கள் உபதேசம் என்னென்னா, பாவம் வந்த பிறகு அவர் மனுஷனாக வந்து நமக்காக மரித்தார். நம்ம உபதேசம் என்னது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவனுடைய சிந்தையில் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. முதல்லையே அவர் அடிக்கப்பட்டார், அதுக்கு பிறகு தான் பாவம் வந்துச்சு. அதே போல் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா, புதிய ஏற்பாடு தான், ரியாலிட்டி அது தான். அதை வச்சு தான் ஃபோட்டோ. ஒரு உருவம் இல்லைன்னா ஃபோட்டோ கிடையாது. அதே போல் பழைய ஏற்பாடு எண்ணாகம 19:6 இது எதை குறிக்குது, கிராஸை குறிக்குது, சிலுவையை குறிக்கிறது. சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக செய்த அந்த மீட்பை குறிக்கிறது. அதை வச்சு தான் இது வருது, ஆனால் இதை வச்சு அது வரல. இதுதான் சாபனத்து மக்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். இது வெளிப்பாடு, அவங்களுக்கு வெளிப்பாடு கிடையாது. வெளிப்பாடு இல்லாமல் பைபிள் படித்து பிரயோஜனம் கிடையாது. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இல்லை, பிரதான ஆசாரியன் எலெயாசார் முன்னாலே அது கொல்லப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து யார் முன்னால் கொல்லப்பட்டார்? பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா முன்னால் கொல்லப்பட்டார். வசனம் வாசிப்பதுக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப நேரம் ப்ரீச் பண்ணுவேன், ஆனால் ராபோஜனை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அதனால் வசனத்தை சொல்லும் பொழுது நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிடுங்க. மத்தேயு 27:41-42 வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியனாய் காய்பா என்ன சொல்லுகிறான், இதோ மற்றவர்களை ரசித்தான் தன்னைத்தானே ரசித்து கொள்ள திராணி இல்லை. நீ வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கீழே இறங்கி வா அப்படி. பிரதான ஆசாரியனாய் காய்பா முன்னால் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எக்ஸாக்டாக அங்கே பொருத்தமாக இருக்கிறது. காய்பா அதுக்கு விட்னஸ் ஆகியிருக்கிறான். அதனால் அந்த வேதபாரர் பரிசேயர் சதிசேயர் பிரதான ஆசாரியர்கள் அவரை ஆக்கினை தூர்ப்பிற்குட்பட்டு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இன்றைக்கி சாபனமானது இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறை சிலுவையில் அறைந்திருக்கிறது. எங்கே அறைந்திருக்கிறது? தங்களுடைய புல்பிட்டில் அறைந்திருக்கிறார். பிரதர் பெனாங் குற்றச்சாட்டு என்ற செய்தியில் சொல்லுகிறார், ஐ இண்டக் திஸ் ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறை சிலுவையில் அறைந்ததாக இந்த ஜனத்தை நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்த கூட்டத்தோடு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது? நம்ம தொடர்பு வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அவங்க ஆராயணையில் பங்கு பெறலாமா? பங்கு பெறக்கூடாது. சோபனத்தை விட்டு ஆண்டவர் நம்ம பிரி. அவங்க இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. முதலாம் முறை சிலுவையில் அறைஞ்சால் மன்னிக்கப்படும், ரெண்டாம் முறை அறைஞ்சால் மன்னிக்கப்படாது. அன்பார்டனபிள் சின். அப்படியாப்பட்ட மக்களை வந்து தேவன் அங்கீகரிப்பாரா? அந்த பிரதான ஆசாரிகளும் அந்த யூதர்களும் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இப்பொழுது என்ன செய்யணும்? அது கொல்லப்பட வேண்டும். அது ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக ஏழு தரம் அந்த ரத்தம் தெளிக்கப்படும். நாலாம் வசனத்து வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆசாரனாக எலெயாசார் தன் விரலினால் தன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன்.
இது ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை ஏழு தரம் தெளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பாளையத்துக்கு புறம்பே அது கொல்லப்பட வேண்டும். பாளையத்துக்கு புறம்பே, ஆசரிப்பு கூடாரத்தில் கிடையாது, அது பாளையத்துக்கு புறம்பே கொல்லப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே நமக்காக பாடுபட்டார். ஹல்லேலூயா,
ஆமென்.
எபிரேயர் 13:12-13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே அவர் சிலுவையில் அறையப்பட்டார், ஆகையால் நீங்கள் அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே போக கடவும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எருசலேம் நகரத்துக்கு அப்பாலே, பாளையத்துக்கு அப்பாலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எக்ஸாக்டாக டேலி ஆகுது. அந்த இரத்தத்தை வந்து ஆசிரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க வேண்டும். அதே போல் ஏழு சபை காலங்களுக்காக இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டது. அந்த இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படவில்லை என்றால் நோ ரெடெம்ஷன். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட பின் அவருடைய இரத்தமானது ஏழு தரம் அங்கே தெளிக்கப்பட்டது. ஏழு சபை காலங்களுக்காக அது தெளிக்கப்பட்டது. அதன் பின்பு 5 வாசிக்கலாம்.
பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் ரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும்.
அந்த கிடாரியானது சுட்டரிக்கப்பட வேண்டும். பர்னிங் ஆஃப் தேர் சாக்ரிஃபைஸ். இப்பொழுது அந்த அதனுடைய தோல், அதனுடைய கொம்பு, அதனுடைய குழம்பு, அதனுடைய குடல், அதனுடைய சாணியை கூட எல்லாமே கம்ப்ளீட்டாக சுட்டரித்து அது என்ன சொன்னால் ஒரு கிடாரி வந்து அது ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கலாம் விதமான ஒரு கிடாரி இப்பொழுது சுட்டரிக்கப்பட்ட பொழுது 1 கிலோ 2 கிலோ சாம்பலாக மாறிவிட்டது. அதனுடைய உருவம் எல்லாமே என்ன செய்யறால் அது வெண்மையான சாம்பலாக, கொஞ்சம் சாம்பலாக அது மாறிவிட்டது. அந்த உருவம் எல்லாமே இப்போ தெரியாது. ரெட் ஹீபர் எண்டட் அப் இன் பீயிங் எ லிட்டில் ஆசஸ். அது கொஞ்சம் போல சாம்பலாக மாறிவிட்டது. எல்லாமே கம்ப்ளீட்டாக சுட்டரிக்க தான் சர்வாங்க தகன பலி. முற்றிலுமாக அது சுட்டரிக்கப்பட வேண்டும். அதனால் அது வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அது ஜனங்களுடைய பாவத்தை பரிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 9 வாசிக்கலாம்.
சுத்தமாக இருக்கிற ஒருவன் அந்த கிடாரின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன்.
சுத்தமான ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை கடாரியின் சாம்பலை எடுத்து கொண்டு போகணும். சுத்தமான ஒருவன், ஒரு கிளீன் மேன் அதை கொண்டு செல்ல வேண்டும். ஒரு பாவி அதை கொண்டு போகக்கூடாது. ஒருத்தரை பார்த்தாலே சொல்லிடலாம் இந்த பையன் வந்து ஆவிக்குரியமே இல்லை. எத்தனை தடவை சொன்னாலுமே திருந்த மாட்டான். அவன் அப்படியாப்பட்டவன்லாம் அதை தொடக்கூடாது. சுத்தமானவன், ஒரு ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன் என்று சாட்சி பெற்றவன், அவன்தான் அந்த சாம்பலை வந்து கொண்டு போக வேண்டும். அது பாளையத்துக்கு புறம்பாக சுத்தமான ஒரு இடத்திலே அது கொட்டி வைக்கப்பட வேண்டும். ஆமென்,
ஆமென்.
அது பாவத்தை பரிகரிக்கும். இட் இஸ் அ பியூரிஃபிகேஷன் ஃபார் சின். அது வாட்டர்ஸ் ஆஃப் செப்பரேஷன். அது தீட்டு கழிக்கும் ஜலம் என்று சொல்ல தமிழில் சொல்லப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. இட் இஸ் அ வாட்டர் ஆஃப் செப்பரேஷன். இட் இஸ் அ வாட்டர் ஆஃப் பியூரிஃபிகேஷன். இட் இஸ் அ பியூரிஃபிகேஷன் ஃபார் சின். அது பாவத்தை பரிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல, சுத்தமான ஒருவன் அந்த சாம்பலை என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே கேதர் பண்ண வேண்டும். ஒரு சின்ன லிட்டில் பீஸை கூட விடக்கூடாது. எல்லாத்தையுமே கவனமாக அவன் வந்து அதை கேதர் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு போய் அதை வந்து சுத்தமான பாளையத்துக்கு புறம்பே ஒரு சுத்தமான இடத்துலே அதை கொட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான இந்த காலத்தில் அது நிறைவேறியிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த காலத்தில் அது நிறைவேறியிருக்கு. சுத்தமான ஒருவன், கிளீன் மேன் என்ன செய்கிறார் என்றால், எல்லா அதனுடைய இன்டஸ்டைன், அந்த குடல் அங்கே சாம்பலாக மாறி இருக்குது, அதனுடைய கொம்பு, அதனுடைய குழம்பு, அதனுடைய சாணி எல்லாமே கம்ப்ளீட்டாக அது வந்து சாம்பலாக மாறி இருக்கு. அதனால் எந்த இதையும் விடக்கூடாது. அதை வந்து பக்குவமாக அதை கேதர் பண்ணி அதை என்ன செய்யணும், கொண்டு போய் சுத்தமான ஒரு இடத்துல கொட்டி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு கிளீன் மேனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் தான் தீர்க்கதரிசியாகிய சோரன் மில்லியன் மேரியன் பிறனுங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார் என்றால் எல்லாத்தையும் கேதர் பண்ணினார். எல்லாத்தையுமே அவர் கேதர் பண்ணி அந்த சுத்தமான மனுஷன் என்ன செய்தார் என்றால், எல்லா கிளீன் மேன், அந்த ப்ராஃபட் என்ன செஞ்சார், கிளீன் மேன் என்ன செய்தார் என்றால் எல்லாத்தையும் கேதர் பண்ணுகிறார். அதை இன்டஸ்டைன், அதனுடைய கால், அதனுடைய தொடை, அதனுடைய கண், அதனுடைய எல்லாமே கம்ப்ளீட் அது சாம்பலாக மாறிக்க எல்லாத்தையும் கேதர் பண்ணுகிறார். அதே போல் பிரதர் பிரணாம் என்ன செய்தார் என்றால், இதை எல்லோரும் விடுபட்டு போனேன், அதெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கிற சாலோம் என்ற செய்தியிலே 64:1-12 இதை பிரணா விதமாய் சொல்லுகிறார். ஈ சென்ட் த செவன் ஏஞ்சல்ஸ் டு ரிவீல் த செவன் மெசஞ்சர்ஸ் தட் ஹேட் பீன் டவுன் த்ரோ தேர் டு ஷோ த லூசியன்ஸ். இந்த செவன் மெசஞ்சர்ஸ் என்னென்ன காரியங்களை விட்டாங்களோ அதெல்லாம் அவர் சேர்க்கிறார். ஈச் ஏஞ்சல் கமிங் ஈச் டே, ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு நாளும் வந்து, அண்ட் ரிவீலிங் த லூசியன்ஸ் தட் லூத்தர் லெப்ட், வெஸ்லி லெப்ட், பெண்டகாஸ் லெப்ட், இஸ் ஆல் ரெப்ரசன்ட் இஸ் ஹியர். அதனால் இந்த மெசேஜ் என்னன்னா, யார் யார் எதை எது விட்டாங்களோ அந்த விடுபட்ட சத்தியங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறது. இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. எல்லாத்தையும் அவங்க விட்டு போன எல்லாத்தையுமே இந்த கடைசி கால தூதன் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார். அந்த சாம்பலை கேதர் பண்ணுகிறார். அந்த முழு கடாரியும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டை வெளிப்படுத்தினாங்க, ஃபுல்னஸை வெளிப்படுத்தலை. இப்போ இவர் எல்லா சாம்பலையும் கேதர் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவங்க விடுபட்டு போன எல்லா சத்தியத்தையும், பைபிளில் இருக்கிற முழு சத்தியத்தையும் கேதர் பண்ணுகிறார். அந்த சாம்பலை கேதர் பண்ணுகிறார். சுத்தமான ஒரு மனுஷன். அதனால் ஒரு மனுஷன் வந்து நல்ல சுத்தமான மனுஷனாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய அந்த மனுஷனுடைய ஹியூமிலிட்டி வேணும், அதாவது தாழ்மை வேணும். கடந்த நாளில் நான் அதை பற்றி ரொம்ப யோசித்தேன். நல்ல மனுஷனாக இருக்கிறன்றால் தாழ்மை வேணும், பெருமை வரக்கூடாது, அவங்கள்ட்ட பழக்கம் வைக்க முடியாது. தாழ்மை, ஹியூமிலிட்டி. இயேசுக்கு சுட்ட யார் வேணாலும் பழக்கம் வைக்கலாம், பிரதர் பிரணாண்ட்ட யார் வேணாலும் பேசலாம், அவ்வளோ தாழ்மையான ஹம்பிள் மேன். ரெண்டாவது அன்பு வேணும். ஒருத்தரை நம்ம பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட இருக்க நல்ல காரியத்தை பார்த்தா அவங்கள நேசிக்க சொல்லும், அவங்கள்ட இருக்க கெட்ட காரியத்தை பார்த்தா அவங்கள நேசிக்க சொல்லாது. இவங்க இவ்வளோ தூரத்துலேருந்து சர்ச்சைக்கு வராங்க, அவங்க ரெகுலராக சர்ச்சைக்கு வராங்க, நம்மளாக இருந்தால் அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியுமா அப்படின்னு நான் நேசித்தா அவங்கள நான் நேசிக்க முடியும். அதனால் அவங்ககிட்ட இருக்க நல்ல காரியத்தை பார்த்தா, ஒருத்தரை பார்க்கும்பொழுது அவங்கள்ட இருக்க நல்ல காரியத்தை பார்த்தா நீங்கள் அவங்கள நேசிக்க சொல்லும், அல்லது அவங்ககிட்ட மைக்ரோஸ்கோப்பை வச்சு அவங்ககிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தா நீங்கள் யாரையுமே நேசிக்க முடியாது. பாஸ்டரை கூட நீங்கள் நேசிக்க முடியாது. அதனால் ஒருத்தட்ட என்ன நல்ல காரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து 7 சபை காலங்களை சொல்லும்போது அவங்ககிட்ட இருக்க முதலாவது அந்த சபையில் நல்ல காரியத்தை சொல்கிறார். அதே போல் ஒரு சோலை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு சகோதரியாவது சகோதரியாவது நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். அவங்க இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறாங்க, இவ்வளவு ரெகுலராக சபைக்கு வர்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா அவங்கள நேசிக்க சொல்லும். அந்த அன்பு நமக்கு வேணும், தாழ்மை அன்பு. கொஞ்சம் பணம் வந்தாலே இதோ என்ன செய்யுது, சிலருடைய மைண்டு ஸ்பாயில் ஆயிருக்கும், பெருமை பிடிச்சி போகுது, அல்லது கொஞ்சம் படிப்பு வந்தாலே போகுது, கெட்டு போகுது. எந்த சூழலை மத்தியிலும் ஒரே மாதிரி இருக்கணும். வாழ்விலும் தாழ்விலும் ஒரே நிலையில் நம்ம இருக்க வேண்டும். ஒரே நேச்சர் நமக்கு வேண்டியதாக இருக்குது. அந்த ஹியூமிலிட்டி நமக்கு அவசியம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பந்தயம் தன்னை தாழ்த்தினார். அதனால் நம்ம அவரை நேசிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நேசிக்கலாம். அவற்றை நம்ம நேசிப்பதனால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சிலர்கிட்ட அன்பு கூர்ந்தால் சில பாதிப்பு ஏற்படும். சில நேரத்தில் அவங்க துரோகிகளாக மாறிடுவாங்க. அதனால் என்ன, இயேசுவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் நேசிக்கலாம், அவர் அன்புள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அல்லாஹ் அவர் ரொம்ப ஹம்பிள் மேன். சிலுவையின் மரணபந்தையும் தாழ்த்தினார். அவருடைய அன்பு நமக்காக ஜீவனையே கொடுத்தார். இப்பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பாருங்க, நம்ம அவிதமாக பார்க்கும் பொழுது நம்ம வந்து எல்லோரையுமே நேசிக்க முடியும். கிளீன் மேனாக இருக்க வேண்டும். பெனம் வந்து இந்த ஹியூமிலிட்டி, அவர்கிட்ட விழுந்த பாரத்துக்கு எவ்வளோ மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு பாசரானாலே போதும், பெரியதாகிடுவாங்க, பெருசாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தேவனால் அழைக்கப்படாமலே இருப்பாங்க, ஆனால் அவங்கள தங்களை பாசர்னோடனே பெரிய கிரேடு வந்த மாதிரி நினைக்கிறாங்க. பழக்கமே வைக்க முடியாது, பேச்சுவார்த்தையே வைக்க முடியாது. அவ்வளோ பெருமை பிடிச்சிருக்கும், பெருமை சரப்பணியை போல் அவங்க மேலே ஏறி இருக்கும். என்ன, இயேசு கிறிஸ்து எவ்வளோ பெரியவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் எவ்வளோ ஹம்பிளாக இருக்கிறார், எவ்வளோ தாழ்மையாக அவர் மாட்டுத் தொழுவத்தை தெரிந்து கொண்டார் பிறப்பதுக்கு. இப்படி எவ்வளோ தாழ்மையாக இருந்தார், அதை நினச்சி பார்க்க வேண்டும். அதனால் பாருங்கள், அவர் இயேசு கிறிஸ்து கிளீன் மேனாக இருந்தார். பிறகு பெண்ணா கிளீன் மேனாக இருந்தார். அவருக்கு இருந்த வரம் எவ்வளோ வரம், அவரை போல ஒரு தேவனுடைய மனுஷன் உலகத்தில் எழுமினது உண்டா? அவிதமான ஒரு கிரேட் ப்ராஃபிட், எவ்வளோ தாழ்மையாக. அந்த கிளீன் மேன் என்ன செய்கிறார், ஹம்பிள் மேன், லவ்விங் மேன் என்ன செய்கிறார் என்றால், எல்லா லூஸ் எண்ட்ஸையும் அவர் கேதர் பண்ணுகிறார். விடுபட்டு போன எல்லா சத்தியங்களையும் அவர் சேர்த்து நமக்கு இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிளீன் மேன் என்ன செய்கிறார் என்றால், அந்த சாம்பலை கொண்டு சுத்தமான ஒரு இடம். ஹல்லேலூயா. சர்ச் இஸ் எ கிளீன் பிளேஸ். இந்த கல்வாரி சர்ச் கிளீன் பிளேஸ். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இந்த சபையை கிளீனாக வைக்க வேண்டும். அதுக்கு தான் நான் சில சட்டத்திட்டங்களை சொல்லுவது, சில ஒழுங்கு கிரமத்தை சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நம்ம வந்து இது சபை ஒழுங்கு கிரமமாக இருக்கும். சும்மா எல்லோரும் வந்து அவங்களுக்கு இஷ்டம் போல் இங்கே நடக்க முடியாது. ஏன்னா அதனால் பாதிப்பு ஏற்படும். இந்த பிளேஸை வந்து கிளீன் பிளேஸாக வைக்க வேண்டும். இது வந்து இப்போ என்ன சொல்லணும், நம்ம பாளையத்துக்கு புறம்பே இருக்கும். பாளையம் வந்து சாபனம், சாபனத்துக்கு நம்ம வெளியே இருக்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி கிளீன் பிளே, இந்த சபை கிளீன் பிளேஸாக இருக்க வேண்டும். எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், நம்மளால் என்ன செய்யக்கூடாது, மேறவங்களுக்கு இடரில் ஏற்படக்கூடாது, நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது. நம்ம காரியத்தை நம்ம பார்த்துட்டு போவோம், அவங்கள போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதனால் இந்த சர்ச்சு தான் இந்த கிளீன் பிளேஸ். கிளீன் மேன் என்ன சென்றால், அங்கே வந்து அங்கே பிரதர் பென்காமி ஆண்டவர் குணந்தார். அவர் எல்லா லூஸ் எண்ட்ஸையும் அந்த சாம்பலை கேதர் பண்ணினார். இன்றைக்கு இந்த அந்த சாம்பல் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பாபத்தை பரிகரிக்கும். ஆமென். அந்த ஆசஸ் என்னது, அந்த ஆசஸ் என்னது என்றால், த ரெவலேஷன் ஆஃப் செவன் சீல்ஸ், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அந்த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே இருக்குது. அது வந்து ஊற்று தண்ணீரிலே அதை குணும். அது வந்து என்ன சொன்னால், லிவிங் வாட்டர், ரன்னிங் வாட்டர். அது கிணத்து தண்ணியிலே அதை வந்து கலக்கக்கூடாது, ஊற்று தண்ணீரில் அதை மிக்ஸ் பண்ணி இதை என்ன தீட்டுப்பட்டவர்கள் மேலே அது தெளிக்கும் பொழுது அவங்க வந்து சுத்திகரிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தாலும் அவங்க தீட்டுப்பட்டிருப்பார் என்றால் அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இந்த தண்ணீரை தெளித்த பொழுது அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க. இப்பொழுது தேவனோடு ஐக்கியப்படலாம், ஆசரிப்பு கூடாரத்தில் ஐக்கியப்படலாம், எல்லாரோடும் ஐக்கியப்படலாம், ஃபெலோஷிப் பண்ண முடியும். ஏனென்றால் அவங்க மேலே அந்த தண்ணீர் தெளிக்கப்பட்டிருக்கு. 13 வாசிக்கலாம்.
செத்தவருடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரி கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இல்லாமல் அறுப்புண்டு போவான். தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும்.
இதோ பாருங்க, அந்த தண்ணீர் வந்து இங்கே தெளிக்கப்பட வேண்டும். அது ஊற்று தண்ணீர். அந்த ஊற்று தண்ணீர் எது அடையாளமா இருக்குது, லிவிங் வாட்டர், ஹோலி கோஸ்ட் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடாரியை எரிக்கும் பொழுது கேதுரு கட்டை, ஸ்கேர்லட் த்ரெட்டு, அந்த சிவப்பு நூல், ஈசோப்பு. ஈசோப்பு வந்து ஃபெய்த்தை குறிக்கிறது, கேதுரு கட்டை சிலுவையை குறிக்கிறது. அல்ல, ஸ்கேர்லட் த்ரெட்டு வந்து அது வந்து என்ன சொன்னால், மீட்புக்கு அடையாளமாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து சுட்டரிக்கப்பட வேண்டும். கத்ரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன சொன்னால், அதை வந்து நம்ம ஊற்று தண்ணீரில் பசுத்தாவினாலே அதை மிக்ஸ் பண்ண வேண்டும். அங்கே ஃபெய்த்து என்ன வேண்டிதான் இருக்கிறது. அதை வந்து தெளிக்கும் பொழுது அவங்களுக்கு சுத்திகரிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. அதை அப்ளை பண்ணுவது. அதனால் என்ன சொன்ன அநேகர் பைபிள் தெரிகிறது, ஆனால் அப்ளை பண்ண தெரியலை. மிங்கிளிங் வித் டெட். சிலர் வந்து செத்து போனவனுடைய சரீரத்தை நாளே தீட்டு, செத்து போன சரீரத்தை தொட்டால் அவங்க தீட்டுப்பட்டிருக்கிறாங்க. அதனால் தேர் இஸ் அ வாட்டர் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஃப்ரம் அன்பிலீஃப். இது அவிசுவாசத்திலிருந்து அவர்கள் சுத்திகரிக்கப்படுறதுக்கு அந்த தண்ணீர் அவங்க மேலே தெளிக்கப்பட வேண்டும். அப்படி யாராலும் ரெஃப்யூஸ் பண்ணால், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என் மேலே அது தெளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவர்கள் இஸ்ரவேலில் இராதபடி அறுப்புண்டு போவார்கள். ஏனென்றால் அவங்க வந்து அதை வந்து மறுக்கிறார்கள். ரெஃப்யூஸ் டு கம் டு த வாட்டர் ஆஃப் செப்பரேஷன். அந்த வந்து அந்த தண்ணீரின் கீழ் அவர்கள் வராதபடினாலே, அந்த தண்ணீர் தெளிக்கப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கறதுனாலே அவர்கள் வந்து இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். அவருடைய பெயர் வந்து புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படும். ஆமீன். அதனால் டெட் பீப்புளுக்கும் லிவிங் பீப்புளுக்கும் வித்தியாசம் உண்டு. செத்து போனவர்களை தொடக்கூடாது. அவர்கள் அப்படி தொட்டால் அதுக்கு ஒரு பரிகாரம். அவளுக்கு பரிகாரம் என்னவென்றால் இந்த ஜலமானது அவங்க மேலே தெளிக்கப்பட வேண்டும். ஆமேன். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்தார். அவங்க வந்து என்ன ஜேர்னி டு த ப்ராமிஸ் லேண்ட், அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க இடையில இந்த பிரயாணத்தில் சில காரியங்கள் நடக்கும், சில சூழ்நிலைகள் வரும், அதனாலே அவர்கள் தீட்டுப்படுவார்கள். அதுக்கு அவங்களை பரிகரிக்கிறதுக்காக ஆண்டவர் இந்த ஜலத்தை அங்கே வச்சிருக்கிறார். அந்த அந்த சாம்பல், கிடாரியின் சாம்பலை ஊற்று தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி அவங்க மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் பொழுது அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க. ஆமீன். இப்பொழுது அவங்க எல்லாத்தையும் ஃபெல்லோஷிப் வைக்கலாம், அல்லது அவங்க வெளியே தான் நிற்கணும், பாளையத்துக்கு வெளியே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான் நிற்கணும். அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால் ஆண்டவர் வந்து நம்ம எல்லாம் ஃபெல்லோஷிப்பாக இருக்கணும்னு விரும்புகிறார். நம்ம விரோதிகளாக இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் ஃபெல்லோஷிப்பாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதனால் மிஸ்டேக் ஏற்படுகிறது. மிஸ்டேக் வந்து என்றால் இந்த ஃபெல்லோஷிப் தேவனோடு ஐக்கியப்பட முடியவில்லை, தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியப்படவில்லை, முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அதுக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்திருக்கிறார். இந்த சாம்பலை வந்து ஊற்று தண்ணீரில் கலக்கி அதை மிக்ஸ் பண்ணி அவங்க மேலே தெளிக்கும் பொழுது அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல் என்ன சொன்னால் நம்ம வந்து அங்கே அந்த ஊற்று தண்ணீரில் மிக்ஸ் பண்ண வேண்டும். அது பரிசுத்தாவியினாலே வார்த்தையானது, அனாயின்டட் வேர்ட் வந்து நம்ம மேலே தெளிக்கப்படும் பொழுது இந்த மெசேஜ் செவன் சீல்ஸ் இது ஜென்டல் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நம்ம மத்தியிலே அது தெளிக்கப்படும் பொழுது என்ன செய்கிறென்றால் நம்ம மேலே தெளிக்கப்படும் பொழுது நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமே. இப்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்பொழுது ஸ்ப்ரிங்கிலிங் ஆஃப் த ஆசஸ் ஆஃப் த ஹீவர், உங்கள் மேலே அந்த சாம்பல் தண்ணீர் வந்து தெளிக்கப்படும் பொழுது யூ ஆர் பியூரிஃபைடு. ஹல்லேலூயா. நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜேர்னி டு த ப்ராமிஸ் லேண்ட், நம்ம ராப்சரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆமேன். அதனால் போகிற வழியில் இந்த உலகத்தில் இந்த பிரயாணத்தில் நம்ம சில மிஸ்டேக் கமிட் பண்ணும் பொழுது இந்த ஜலத்தண்டை வரும் பொழுது, இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் பொழுது வி ஆர் பியூரிஃபைடு. ஹல்லேலூயா. ஃபெலோஷிப் வில் பி ரெஸ்டோர்டு. இதோ நம்ம வந்து ஐக்கியத்தை தொடருகிறோம். ஆமேன். எப்படி அங்கே தீட்டுப்படுகிறது என்று அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மூடப்படாத பாத்திரங்கள், மூடப்படாத பாத்திரங்கள் இருக்கிறது, செத்தவனை தொடுகிறது, இவ்விதமான காரியங்கள் அங்கே இருக்கும் பொழுது அது தீட்டுப்படுகிறது. அதை கொஞ்சம் நம்ம பார்க்கும் பொழுது 15 வசனத்தை வாசிக்கலாம்.
மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும்.
மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருளை வச்சிருக்கிறீங்க, அதுக்கு மூடி போட்டு வைக்கணும். அதில் மாவு வச்சுருந்தா அல்லது ஏதாவது ஒரு பொருள், சாப்பிட பொருள் வச்சுருந்தா அது மேலே மூடி போடணும், அல்லது ஒரு துணியை வச்சு அதை கட்டி வச்சுருக்கணும். அப்படி மூடப்படாத பாத்திரங்கள், மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கிறோம். And every open vessel which hath no covering bound upon it unclean. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில மூடப்படாத பாத்திரங்களுக்கு, அதாவது gossip, வீண் வார்த்தைகளை பேசுறது, ஒரு காத்திரத்தை சொன்னால் போதும் உடனே அவங்க பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. உடனே இப்போ செல்ஃபோன் இருக்குல்ல, எல்லாத்தையும் சொல்லிடுது. என்ன காரியம்? கெட்ட காரியத்தை தான் சொல்லுவாங்க, நல்ல காரியத்தை சொல்ல மாட்டாங்க. இவங்க கிட்ட காதில் போட்டுட்டா போதும், எல்லாம் வந்து உலகமே பரவிடும். ஏன்னா இப்போ காரணம் செல்ஃபோன் இருக்குது, உடனே அடிச்சிருப்பாங்க. அதனால் இவங்ககிட்ட பேசல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்கிடுறோம். ஏன்னா இவங்க அப்படியாப்பட்ட ஆள், ஒன்று தெரிஞ்சால் போதும் உடனே செல்ஃபோனை அடித்து இது பண்ண, யாரை பற்றியாவது ஒரு பேட் நியூஸ் தெரிஞ்சால் போதும் உடனே அடுத்த செகண்டே போச்சு. இதுதான் மூடப்படாமல் இருக்கிற பாத்திரம். பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து அவிதமான நேச்சர் இருக்குது. ஆனால் காரணம் இந்த செல்ஃபோன். இந்த செல்ஃபோன் வந்ததுனால கோல் மூட்டுறதுக்கு ரொம்ப நல்ல பொருளாக பயன்படுகிறது. கோல் மூட்டுவது, கெட்ட காரியங்களை சொல்லுவது, இது மூடப்படாத பாத்திரம். இதுக்கு வந்து அந்த சலம் தெளிக்கப்படணும், இது சுத்திகரிக்கப்படணும். சண்டை வலிக்கிறது, உடனே ஒருத்தட்டு சண்டை, நேராக போய் பேச முடியாது. அதனால் ஃபோன் இருக்குல்ல, மணிக்கணக்கில் போட்டு அவங்கள வந்து பாடுபடுத்தி போடுறது. என்ன ஒரு சின்ன காரியம் தெரிஞ்சால் போதும், அவங்களுக்கு விதமாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா போதும், உடனே ஃபோன் பண்ணி சண்டை போடுறது. மூடப்படாத பாத்திரம். இந்த பாத்திரம் மூடப்படலை, ஜாக்கிரதையாக இருக்கணும். இது வந்து பாவம் நிறைஞ்ச பாத்திரம், ஆபத்து. நல்லா சிரித்து பேசினாலும் ஆபத்து. செல்ஃபோனை எதுக்கு பயன்படுத்தணும்? நல்ல காரியத்தை சொல்கிறதுக்கு பயன்படுத்தணும், பிரயோஜனமான காரியத்துக்கு பயன்படணும். இப்படி கோல் சொல்கிறதுக்கும் சண்டை மூட்டுறதுக்குமா பயன்படுத்துறது? இது மூடப்படாத பாத்திரம், ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வேண்டாத வார்த்தை ஏதாவது சொல்லிட்டா உடனே நியூஸ் போயிடும், எல்லா இடத்துக்கும். நம்மளை அவமானப்படுத்தி விடுவாங்க. அவமானப்படுத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம். சிலர் இல்லாததெல்லாம் இமேஜின் பண்ணி சொல்லுவாங்க. அந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸானு தெரியாத பட்சத்தில், ஒருத்தரை பற்றி தானே அதிகாரப்பூர்வமாக உண்மையாக தெரியாமல் இவங்க கற்பனை பண்ணியே பேசுகிறது, எல்லாத்தையும் தண்டரா போட்ட மாதிரி பண்ணுறது. இந்த மூடப்படாத பாத்திரம் இது தீட்டுப்பட்டுருக்கு. இது வந்து ஜலம் தெளிக்கப்படும், இது சுத்திகரிக்கப்படும், ரொம்ப ஆபத்து. அதை மாதிரி இருந்தால் இன்றைக்கி நீங்கள் சுத்திகரிக்கப்படுங்க. செல்ஃபோன் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக பயன்படுத்தக்கூடாது, வீடியோ கேம்ஸுக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படியானா நீங்கள் மூடப்படாத பாத்திரம். வீடியோ கேம்ஸ் பார்க்குற எல்லாருமே மூடப்படாத பாத்திரம். யார் யார் என்டர்டைன்மெண்ட்ஸுக்காக பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் மூடப்படாத பாத்திரம், பிரயோஜனமான காரியத்துக்கு தான் பயன்படுத்தும். அதனால் மூடப்படாத பாத்திரங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் அங்கே வந்து என்ன செய்ய ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த சாம்பலை ஊற்று தண்ணீரில் கலக்கி அப்ளை பண்ண வேண்டும். இது அந்த அனாயிண்டட் வேர்டு, இந்த அனாயிண்டட் வேர்டு, இந்த ஜலமானது தெரிஞ்சது வேர்டு, அந்த வார்த்தையானது வேர்ட் ஆஃப் செப்பரேஷன், இந்த வார்த்தையானது உங்கள் மேலே தெளிக்கப்படும் பொழுது நீங்கள் சுத்திகரிக்கப்படுறீர்கள். அல்லேலூயா. எவ்வளோ வருஷம் நம்ம மெசேஜ் கேட்குறோமோ அவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கணும். எத்தனை வருஷம் மெசேஜ் கட்டும் சேஞ்ச் ஆகலைன்னா இன்னும் மூடப்படாத பாத்திரமாக இருந்தா. செத்தவனை தொடுவது, அந்த எலும்பை தொடுவது, இதோ அது வந்து தீட்டுப்பட்டிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் செத்தவர்கள் என்றால் அவிசுவாசிகள், அன்பிலீவர்ஸ். நம்ம அவிசுவாசிகள் மத்தியில் தான் வேலை பார்க்குறோம், எல்லாமே செய்கிறோம். அதுக்காக அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லலை. அப்படியானால் இப்போ பவுல் சொல்கிறார், உலகத்தை விட்டே நம்ம போயிடணும். உலகத்தில் நம்ம சுற்றி அவிசுவாசிகள் தான், அவிசுவாசிகள் மத்தியில் தான் வேலை செய்கிறோம். ஆனால் என்ன அர்த்தம்? அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவங்க கூட சுற்றக்கூடாது. நீங்கள் அவங்க கூட சுற்றினீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் தீட்டுப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அவிசுவாசியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. உங்கள் கூட ஒருத்தன் படிக்கலாம், பேசலாம், வரலாம், ஒன்றும் இல்லை. முக்கியமான காரியத்தை கூப்பிட்டா போகலாம், ஆனால் அவங்க கூட நேரத்தை போய் கடத்தீங்கன்னா. இந்த பாத்திரம் வந்து தீட்டுப்பட்டிருக்கிறது, இந்த இதுக்கு மேலே ஜலம் தெளிக்கப்பட வேண்டும். வாட்டர்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அங்கே தெளிக்கப்பட வேண்டும். என்ன சொன்னால் பிரதர் பெனா மேனேஜர் அந்த சாம்பல் எல்லாத்தையும், இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கிளீன் மேன் வைத்திருக்கிறார். இப்பொழுது பாஸ்டரும் ஒரு கிளீன் மேன் தான். இதோ அவர் தண்ணீரை தெளிக்கிறார், ப்ரீச்சிங் பண்ணுகிறார். ப்ரீச்சிங் உங்கள் மேலே பண்ணும் பொழுது நீங்கள் வந்து பியூரிஃபைடு ஆகிறீங்க. ஹல்லேலூயா. பழையபடி நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது. நான் இங்கே சொல்கிற பிரசங்க உங்கள் காதில் விழுந்து மனசில் துணிக்கணும். செல்ஃபோனை சரியாக பயன்படுத்தணும். நல்ல சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரையும் அவமானமாக பேசக்கூடாது, தரக்குறைவாக பேசக்கூடாது. அதற்காக செல்போனை பயன்படுத்தினா நீங்க எத்தனை வருஷம் பிரசங்கத்தை கேட்டாலும் இன்னும் உங்களுடைய பாத்திரம் தீட்டுப்பட்டிருக்கு. அவர் ஒளியில் இருக்க போல நான் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அடைய குமார் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த ஜலத்தை அப்ளை பண்ண வேண்டும். நீங்கள் கேட்குற வேடை அப்ளை பண்ணுங்க. நீங்கள் உங்கள் ஞாபகத்துக்கு வரட்டும், நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. செல்போனை எடுக்கும் பொழுது யாரையா பற்றி பேசணுன்னா ஜாக்கிரதையாக இருப்பீங்க. இன்னிலேருந்து ஜாக்கிரதையாக இருங்க. பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க, உங்கள் மேலே இப்பொழுது தண்ணீர் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வந்து சுத்திகரித்தார். அவங்க பில்லர் ஆஃப் ஃபயர்ல அங்கே வந்து அதன் கீழே நடந்தார்கள். ப்ராமிஸ் லேண்டை நோக்கி போகிறார்கள். இன்றைக்கு பில்லர் ஆஃப் ஃபயர் வந்திருக்கிறது, பில்லர் ஆஃப் கிளவுட் வந்திருக்கிறது. அதன் கீழே நம்ம வந்து வாக்கிங் இன் த லைட். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். ப்ராமிஸ், நம்முடைய ப்ராமிஸ் என்னது? ராப்சர். அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் கேனன், நமக்கு ராப்சர். ராப்சர் நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இடையில நமக்கு இப்படி வரும் பொழுது இந்த ஜலம் தெளிக்கப்பட வேண்டும். வேடை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. காண்டாக்ட் வித் த டெட், காண்டாக்ட் வித் த கிரேவ். தேர் இஸ் அ வாட்டர் ஆஃப் பியூரிஃபிகேஷன், எ வாட்டர் ஆஃப் செப்பரேஷன், பியூரிஃபிகேஷன் ஃப்ரம் அன்பிலீஃப். ஹல்லேலூயா. நம்ம அதை ரெஃப்யூஸ் பண்ணினால், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், அந்த ஜலம் தெளிக்கப்பட ஒப்புடுகள் என்றால், ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய பெயர் கிறுக்கப்படும். நீங்கள் வந்து கேனனுக்குள்ளே போக முடியாது, நீங்கள் ராப்சரில் போக முடியாது. அதுதான் முடிவு. அங்கே வந்து உடனே மரணம் வரலாம், ஆனால் இங்கே வந்து ஜீவ புஸ்தகத்திலேருந்து நம்முடைய பெயர் கிறுக்கப்படும். நம்ம ஹார்வெஸ்ட் டைமில் இருக்கிறோம். இதோ நம்ம வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வேடை அப்ளை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. Journeying to a promise under the leadership of the pillar of fire. Hallelujah. அங்க அவங்க வெளிச்சத்திலே நடந்தார்கள். எரிகோவை எப்படி கைப்பற்ற வேண்டும்? அங்க பலமுள்ள தூதன் அவர்களுக்கு இறங்கி சொல்லுகிறார், ஆறு முறை ஒவ்வொரு நாளும் சுற்றி வரணும். ஏழு முறை சுற்றி வரும்பொழுது, ஏழாவது முறை வரணும், ஆர்ப்பரியுங்கள், அப்பொழுது எரிகோ கோட்டை விழுந்து விடும். ஏதோ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா, மாராவின் தண்ணீர் மதுரமாக அங்க கசப்பாய் இருந்தது, நீ ஒரு கிளைய வெட்டி போடு, அது மதுரமாக மாறும். ஹல்லேலூயா. பாம்பு கடித்து விட்டது கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு. அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைத்தார்கள். தண்ணீர் தாகமாக இருக்குது, கண்மலையோடு பேசு. அதே போல் நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறோம். இதோ பியூரிஃபிகேஷனில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வந்து அற்புதமாக நடத்திக்கிட்டு வர்றார். ஹல்லேலூயா. இந்த பிரயாணத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நமக்கு என்ன தேவையோ அதை சந்தித்து கொண்டு வருகிறார். அவருக்கு என்னென்னா, நம்ம வந்து மெயின்டைனிங் ஃபெல்லோஷிப், அவரோடு கூட நம்ம ஃபெல்லோஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த சாம்பல் வச்சுருக்கிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஃபெல்லோஷிப் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பந்திக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம தேவனுடைய சரீரத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் ஐக்கியப்படும்படியாக வந்திருக்கோம். ஆமே
ஆமே.
ஒரு மனுஷனுடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன், அந்த உலகத்துக்கும் எனக்கும் எப்பவும் காண்டாக்ட் வேணும். அந்த காண்டாக்ட் எனக்கு வேணும், இந்த ஃபெலோஷிப் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன், எனக்கு நீர் ஆம்னிபொட்டன்ட் காடாக இருக்கிறேன், உமோடு கூட எனக்கு எப்பொழுதும் தொடர்பு வேணும், ஃபெல்லோஷிப் வேணும். அந்த ஃபெல்லோஷிப் முறியக்கூடாது. உமக்கும் எனக்கும் எந்த காரியம் குறுக்க வந்து அந்த ஃபெல்லோஷிப்பை கெடுக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்திலே ஜீவிக்கணும். நான் என் சொந்த விருப்பப்படி ஜீவிக்காதபடி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்திலே ஜீவிக்க எனக்கு கிருபத்தார். எனக்கு ஒரு தியோபனி இருக்கு ஆண்டவரே, அந்த தியோபனிக்கும் எனக்கும் எப்பொழுதும் காண்டாக்ட் இருக்கட்டும். நான் அப்படி தான் ஜீவிக்கிறேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்குது. அந்த ஃபெலோஷிப்பை மெயின்டைன் பண்ணுறக்கு தான் இந்த சாம்பல் அங்கே இருக்குது. இது நமக்கு தெளிக்கப்பட வேண்டும். The example என்னது? It's the fullness of word. Hallelujah. Mm-hmm. Revelation of Jesus Christ. Hallelujah. அது அனாயிண்டட் வேர்டாக வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ஃபெல்லோஷிப்பை ஏற்படுத்துறது. ஆமே. நான் வந்து அவங்க கெட்டுப்போதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அவங்க கெட்டுப்போனால் அது அவங்க தான் காரணமாக இருக்கணும். பாஸ்டர் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அது அவங்க தான் சபையை விட்டு போனால் அது அவங்க மேலே தான் தப்பு இருக்கணும், என் மேலே தப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அவிதமாக ஜெபம் பண்ணுறோம், போகிறாங்கன்னா அது அவங்க மிஸ்டேக். யாருக்கும் வந்து நான் வந்து என்ன இடர்லாம் இருக்காதபடி எல்லாரையுமே நான் நேசித்து கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய ஜெபம். எல்லார்கிட்டையும் ஃபெலோஷிப்பாக இருக்கணும். எத்தனை பேர் அவிதமாக ஜெபிக்கிறீங்க, ஹாலலூயா. அதனால் அருமையாவே நம்ம சப்மிட் பண்ணும் பொழுது நமக்கு ஹீலிங் உண்டு, நமக்கு சால்வேஷன், நமக்கு நியூ பேர்த், ஹாலலூயா. நம்ம செகைனா குளோரியோடு கூட ஐக்கியப்படும். இல்லை பவுல் என்ன சொல்லுகிறார், எப்ரேயர் 9:13-14 வாசிக்கலாம். எப்ரேயர் 9:13-14.
அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டு கடாய்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
அது வந்து எவ்வளவு, ஹவ் மச் மோர். அந்த கடாரியின் சாம்பல் ஒரு மனுஷனை சுத்திகரித்தால் இப்பொழுது நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் இதோ நம்மை வந்து குற்ற மனசாட்சி அறத்தக்கதாக அது ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியில அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதே அப்படி செஞ்சுனா இது எவ்வளவு நிச்சயம், அது ஷேடோ, இது ரியாலிட்டி. அல்லேலூயா. இப்போ இந்த ரியாலிட்டியை நீங்கள் அடையாளமாக பெரும்படியாக வந்திருக்கிறீங்க. இந்த எனஜெண்டல், இந்த ராபோஜனம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பலியாக ஒப்பு கொடுக்கணும், ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது, இது எவ்வளவு நிச்சயம், அதை விட இது எவ்வளவு எவ்வளவு பெருசு. இது அது ஷேடோ, இது வந்து ரியாலிட்டி. இது எவ்வளவு அதிகமாக உங்களை சுத்திகரிக்கும். ஆமென். ஹவ் மச் மோர், அது எவ்வளவு அதிகமானது. இது ரியாலிட்டியாக இருக்கிறது. நீங்க அவிதமான ஒரு அந்த விதமான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. திஸ் இஸ் அ கிரேட் ரெவலேஷன், வாட் ஜீசஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் அஸ். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பது தான் ரெடாம்ஷன். அந்த ரெடாம்ஷன் மெசேஜை தான் பிரதர் பென்னா கொண்டார். அந்த சாம்பலை கேதர் பண்ணார், ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கேதர் பண்ணி நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் அதை அனைக்டிங் வேர்டை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, இந்த வார்த்தையின் கீழே வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ சுத்திகரிக்கப்பட முடியும். இது உங்களை எவ்வளோ சேஞ்ச் பண்ணும், உங்களை நியூ கிரியேச்சராக மாற்றும், உங்களை வேர்ட் இமேஜாக மாற்றும். ஹல்லேலூயா. வார்த்தையின் சாயலாக மாற்றும். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஜபம் என்ன, ஆண்டவர் திரை நீக்கி தன்மேல் இந்த முத்திரையை நீக்கி நமக்கு இன்னைக்கு அங்கே பிளைன் வியூவாக வெளிப்படுத்தியிருக்கிறார், வெளியரங்கமான காட்சியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக, நம்ம அவரோடு கூட ஃபெல்லோஷிப் பண்ண வேண்டும். ஆமென். ஈவ் என்ன ஃபெல்லோஷிப்பில் இருந்தாங்களோ அதே ஃபெல்லோஷிப் இன்றைக்கி ரெஸ்டோர் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜில் வரும்பொழுது ஆடம் ஈவ் இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு எப்படி சம்பாதித்தார்களோ அதே ஃபெல்லோஷிப்பை இந்த வார்த்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு டைட்டில் டீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை இந்த மெசேஜ் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தான் நமக்கு முன்பாக பவர்லெஸ்ஸாக மாறுகிறான். இன்றைக்கும் என்ன ஜென்ரல், ரெட் ஹீவர், த ஆசஸ் ஆஃப் ரெட் ஹீவர் அவைலபிள் டு நைட். இந்த ராத்திரியிலே அந்த ஆசஸ் ஆஃப் ரெட் ஹீவர் உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களை வந்து ஸ்பாட்லெஸ் பிரைடாக மாற்றுகிறது, கரைதரை இல்லாத கற்புள்ள கன்னியாக மாற்றுகிறது. We enter into sweet fellowship with Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வந்து இனிமையான ஐக்கியம் கொள்ள முடியும். ஆமென். மெசேஜ் அவிதமாக ப்ரொடியூஸ் பண்ணுகிறது, அது ஒரு ஃபெலோஷிப்பை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது, அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருகிறது. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், திஸ் இஸ் மை பிலவட் பிரைட் இன் ஹூம் ஐ ஆம் வெல் பிளீஸ் டு டுவெல் இன் ஹர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவள் என்னுடைய நேச மனவாட்டி, இவளுக்குள் வாசமாயிருக்க நான் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவர், இந்த தீட்டு கழிக்கும் ஜலமானது, இந்த வாட்டர்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அவிதமாக நமக்கு ஒரு ஃபெலோஷிப்பை தருகிறது. ஹல்லேலூயா. பிலவட் பிரைடாக மாற்றுகிறது. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. A people in union, fellowship, relationship, obedience. அவிதமான ஒரு சூழ்நிலையிலே நம்மை கொண்டு வருகிறது. நம்ம ஒரு டினாமினேஷனல் கான்செப்டில் இல்லை. செவன் சீல்ஸ் என்ன செய்கிறது என்றால், அன்வெயிலிங் கால்வரி, கல்வாரியை நமக்கு திறந்த காட்சியாக காண்பிக்கிறது. ஜெபன்சீல் செதை காமிக்கிறது, அவனுடைய மெடிட்டோரியல் ஒர்க்கை காமிக்கிறது, அவருடைய பர்ச்சேசிங் ஒர்க்கை காமிக்கிறது, அவருடைய கிளைமிங் ஒர்க்கை காமிக்கிறது. அது ரெட் ஹீபர், இந்த ஆசஸ் ஆஃப் ரெட் ஹீபராக இருக்கிறது. அது வந்து அந்த சிவப்பு கிடாரியின் சாம்பலாக இருக்கிறது. உங்களை வந்து ஃபெல்லோஷிப்புக்கு கொண்டு வருது. என்ஜாய் த ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். எல்லா ஃபெல்லோஷிப்பையும் என்ஜாய் பண்ண முடியும். நமக்கு யாராவது இப்போ பிரியமானங்களாக இருந்தால் அவங்க கூட பேசுறதில் நமக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவங்கள வந்து அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுவோம், இவள் எல்லா கதைகளையும் பேசுவோம், அது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஆசஸ் ஆஃப் ரெட்டீவர் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஸ்வீட் ஃபெல்லோஷிப்பை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இந்த பந்தியானது உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு ஃபெல்லோஷிப்பை கொண்டு வருது, உங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஃபெல்லோஷிப்பை கொண்டு வருது. ஹல்லேலூயா. இது நம்ம மேலே இன்றைக்கு தெளிக்கப்படுகிறது. இன்றைக்கு இது அவைலபிள். இது நம்ம ப்ராமிஸ் லேண்டை நோக்கி போகிறோம். நம்முடைய ப்ராமிஸ் ரேப்சர், பாடி சேஞ்ச் அண்ட் ரேப்சர். ஹல்லேலூயா. இதை போகும்பொழுது குறுக்க எந்த காரியங்களும் வந்து அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதபடி ஆண்டவர் ஒரு விதமான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதுக்கு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார். இதை நம்ம அப்ளை பண்ண வேண்டும். டெய்லி நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நம்ம எப்பொழுதுமே தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம லஞ்சம் பண்ணலாம். நல்லா மனஞ்சம் பண்ணும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன். எனக்கும் உமக்கும் ஒரு ஸ்வீட் ஃபெலோஷிப் இருக்கட்டும். என் மேல் அந்த ஜலத்தை நீ தெளிப்பீராக. இந்த அனாயின்ட் வேர்டு என் மேல் தெளிக்கப்படட்டும். நீர் எனக்காக ஆசஸாக மாறினீர். நீர் எனக்காக சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக மாறினீர். உமை பலியாக ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அது தெளிக்கப்படும் பொழுது இயேசுவின் இரத்தம் நம்மை எவ்வளவோ அதிகமாக சுத்திகரிக்கும். அந்த கடாரியின் சாம்பலே அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுத்திகரிப்பை ஏற்படுத்தும் என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நமக்கு எவ்வளவு சுத்திகரிப்பை ஏற்படுத்தும். நம்ம ஒளியிலே நடந்தால் நம்ம வந்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். இது எகிப்தியர்களுக்கு அல்ல, இது வந்து அரேபியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இது வந்து வேற யாருக்கும் கொடுக்கப்படலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதே போல் இது நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது, மெசேஜ் பிலீவர்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஒரு கிளீன் மேனை அனுப்பி அந்த சாம்பலை கேதர் பண்ணி சுத்தமான இடத்துலே சுத்தமான சபையிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நம்ம பாளையத்துக்கு புறம்பே நம்ம அவரிடத்துல போக வேண்டும். இதோ நம்ம தெளிக்கப்படும் பொழுது நம்ம தேவனோடு ஐக்கியப்பட முடியும். ஆண்டவரே, எனக்கு அந்த விதமான கிருபை தார். இந்த பந்தியின் மூலமாக எனக்கு அந்த ஸ்வீட் ஃபெலோஷிப்பை தருவீராக. நான் ஆண்டவரே ரேப்சரை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இடையில இந்த ஃபெலோஷிப்பை ஸ்டாப் பண்ணாதபடி நான் அதில் பங்கு பெற என்னை நீர் சுத்திகரியும். ஆண்டவரே, கல்வாரியில் அந்த மீட்பை சம்பாதித்து எனக்கு நீர் அந்த கிருபை தாரும் என்று, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஊருக்கும் ஊருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். Spirit of the living God, fall abreast on me. Spirit of the living God, fall abreast on me. Break me, melt me, mold me and fill me. Spirit of the living God, Fall upon me, Spirit of the living God. Fall upon me. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவுகூர்மடி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால நில அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமீன்.
பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதி ஆரோபியே வேலையில் ஆடியான
மறுநொழி பரிசோத்தம் என்று சொல்கிறேன்.
என்னை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சாட்சிகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சாட்சிகள் பல உண்டே என் ஜீவன் எல்லையை கேடும் பரிசுத்தம் என்று எழுதும்
பதினாறாவது பாடல்.
கண்டேன் கல்வாரியின் காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே அன்பான நம்மே சு நமக்காய்ப்பட்ட பாடுகள் அன்பான நமக்காய்ப்பட்ட பாடுகள்
நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்து.
பாடலின் 298 சாங் நம்பர் 298 என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Right.
எல்லாரும் ஜோமனும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை நினைவு கூர்ந்து உம்முடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து இந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக அநேகர் வந்திருக்கிறார்கள். தூரத்திலிருந்து அநேகர் வந்திருக்கிறார். இவ்விதமாக இந்த மந்தையிலே சேர்ந்து இந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வாஞ்சைக்காக சோதும். நாங்கள் இந்த ராப்போஜன ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீரை சொன்ன வார்த்தையை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. கல்வாரியில் இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்திருக்கிறீர். மீட்பை சம்பாதித்திருக்கிறீர். சுகத்தை சம்பாதித்திருக்கிறீர். ஐஸ்வர்யத்தை சம்பாதித்திருக்கிறீர். சமாதானத்தை சம்பாதித்திருக்கிறீர். நித்திய ஜீவனை சம்பாதித்திருக்கிறீர். பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்திருக்கிறீர். பாடி சேஞ்ச் ரேப்சரை சம்பாதித்திருக்கிறீர். அந்த எல்லா பிளஸ்ஸிங்கும் அன்றே உம்முடைய பிள்ளைகள் மேலே வந்து நிறைவேறுவதாக, உம்முடைய பிள்ளைகள் மேலே பலிப்பதாக, இந்த பந்தியில் பங்கு பெற்ற அனைவர் மேலே அந்த ஆசீர்வாதம் நிறைவேறட்டும். விதமாக எங்களுக்கு இந்த ஐக்கியத்தை கொடுத்ததுக்காக சோத்ரம். இந்த பந்தியின் மூலமாக கொடுத்த ஐக்கியத்துக்காக சோத்ரம். நீர் சீசருடைய கால்களை கழுவினது போல நாங்களும் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ, ஒருவருக்கு முன்பாக நாங்கள் குனிந்து அவங்களுடைய பாதங்களை கழுவ இவ்விதமான ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் இந்த தினத்திலே செய்ய எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். தாழ்மையுள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர், அதிகமான கிரேச நீர் உடைய பிள்ளைகளுக்கு தருவீர். அவ்விதமாக பாதத்தை கழுவின அனைவரையும் நீர் ஆசீர்வதி. நாங்கள் எங்களை தாழ்த்தும் பொழுது நீர் எங்களை உயர்த்துகிறீர். நாங்கள் எங்களை உயர்த்தினால் எங்களை தாழ்த்தி போடுவீர். உங்களுடைய வார்த்தைக்கு முன்பாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, ஒருவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தும்படியாக இவ்விதமான ஒரு ஃபெலோஷிப் கொடுத்துருக்கிறீர். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறதோ, அவருடைய வாஞ்சைகள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கியிருக்கும் பொழுது நீர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வது லகுவான காரியம். உம்முடைய பார்வையில் அது லேசான காரியம். எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க உதவி. நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த உலகத்துக்கு காணப்பட அனைவரையும் நீர் ஆசீர்வதி. இல்லை, பங்கு பெற்ற எல்லாரையும் வெட்டிங் சப்பரில் நாங்கள் சந்திக்க உதவிச்சு, அந்த குளோரிஃபைட் கண்டிஷனில் உமோடு கூட நாங்கள் ஆண்டவரே அந்த பந்தியிலே நாங்கள் ஆண்டவர் ஐக்கியப்படும்படியாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்த போகிறதுக்காக சொல்றோம். இந்த கடைசி காலத்தில் விதமான ஒரு டிவைன் லவ் நீர் கொடுத்துருக்கிறீர். இந்த அன்பு ஆண்டவரே அது நீடிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வார்த்தை நிமித்தமாக, நம்முடைய நாமத்தை நிமித்தமாக எங்களுக்கு விதமான ஒரு ஃபெலோஷிப் இந்த மாலை வேலையில் தந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் அதிக தூரத்துலேருந்து வந்திருக்கிறார்கள். அவளுக்கு நல்ல பிரயாணத்தை தருவீராக, அவளுக்கு பாதுகாப்பை தருவீராக, எல்லாருக்கும் பாதுகாப்பை தாரும். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பலத்தை தாரும். எங்களை நீர் வழி நடத்தும். பெரிய காரியங்கள் எங்கள் மத்தியிலே செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தை நன்மையினால் முடிசூட்டும். ஆண்டவரே, அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஹெல்த், ஸ்ட்ரென்த், ஆண்டவரே எல்லா ஃபேவரபிள் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் எங்களுக்கு தருவீராக. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும் நாங்கள் ஏறெடுத்தான காணிக்கைகள், தசோபாங்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. ஆபேலே அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்த தேவன், எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Love. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.